நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் நிலாம்தீன் அவர்களே.
வணக்கம் ஐயா. வணக்கம்.
இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் புதன்கிழமை நடைபெறப் போகிறது. வடக்கு மாகாணத்தை பொறுத்த அளவிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த அளவிற்கு அதே வலிமையுடன் இருக்கிறதா அல்லது பெரும் சவாலை எதிர்கொள்கிறதா? குறிப்பாக விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியாகட்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாகட்டும், இந்த கட்சிகளிடமிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெரும் சவாலை எதிர்கொள்கிறது என்பதாக எடுத்துக்கொள்ளலாமா?
இல்ல, நிச்சயமா இல்லை. சவாலாக இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரண்டு அல்லது மூன்று ஆசனங்களை விக்னேஷ் அவர்களின் அணி பெறக்கூடியதாக இருக்கிறது. நாம் கணித்துள்ள ஊடக பார்வையில் பார்க்க போனால் அது ஒரு தமிழ் தேசிய கூட்டாக ஒரு பின்னடைவாக இருக்கின்றது. அது ஒரு சவாலாகவே கிடையாது. அதனால் ஒரு இரண்டு மூன்று ஆசனங்களை விக்னேஷ் அவர்களின் அணி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது காரணம் என்னென்றால், கடந்த காலங்களில் அகிலேஷ் கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவரது ஆட்சியும் முட்டு கொடுத்து பல்லாக்கு கொடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு காப்பாற்றியதன் பயனாகவே இந்த பின்னரவை கண்டு இருக்கின்றது. நிச்சயமாக எமது பார்வையில், நாங்கள் ஊடக பார்வையில் நாங்கள் பார்க்க போனால் அது ஒரு நிச்சயமாக அது ஒரு ஒரு சவாலாக நான் பார்க்கவில்லை.
தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த அளவிற்கு சுமந்திரன் அவர்கள் வெளியிட்ட பல கருத்துக்கள் நிமித்தம் அதன் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செல்வாக்கு வடக்கு மாகாணத்தில் சரி சரிந்துள்ளது என்பதாக சிலர் சொல்கின்றார்கள். நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
அது உண்மைதான். நாங்கள் இல்லை என்று மறக்க மாட்டோம். அதனால் தான் அவரது வெளி பேச்சுக்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றியை பாதிக்கக்கூடிய பேச்சாகவே ஊடக பகவையில் நான் பார்க்கின்றேன். ஆனாலும் அவரது தொகுதியில், அவர் போட்டியிருந்த தொகுதியில் ஒரு சவாலான வேட்பாளர் இல்லை என்பதால் அவர் சுமந்திர அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது.
சரி, இப்ப ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியோ அல்லது இபிடிபி கட்சியோ அல்லது சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தியோ எந்த அளவு வடமாகாணத்தில் செல்வாக்கு பெற்றுள்ளன?
வடக்கில் இதுவரையும் அது புலிகளின் காலத்தில் புலிகளுக்கு முன்போ அல்லது புலிகளுக்கு பின்போ டக்ளஸ் தேவானந்தா அவர்களின் கட்சி சற்று பலமாகவே இருக்கின்றது. இம்முறை ஒரு இன்னும் ஒரு ஆசனம், அதாவது டக்ளஸ் தேவானந்தா அவர்களை தாண்டி இன்னும் ஒரு ஆசனம் பெறக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. அப்படி ஒரு சர்வே அமைந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னும் ஒரு ஆசனங்களை இழந்து செல்லும். அதை மீறி அங்கு வட மாகாணத்தில் மஹிந்த ராஜபக்ச அவர்களின் கட்சியோ அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்களின் கட்சியோ ஆதிக்கம் செலுத்தவில்லை. ஆனால் கடந்த காலங்களில் அகிலேஷ் கட்சி சார்பாக விஜயகல் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். இம்முறையும் அதற்குரிய ஆசனம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆசனங்களை நிச்சயமாக மொட்டு கட்சியோ மஹிந்தரின் கட்சியோ அல்லது சஜித் அவர்களின் கட்சியோ பிடுங்கக்கூடிய அளவு இல்லைன்னு நான் பார்க்கின்றேன்.
சரி, இப்ப கிழக்கு மாகாணத்தை பொறுத்த அளவிற்கு பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் சற்று ஆதரவை கூட்டியிருப்பதாக சில செய்திகள் கூறுகின்றன. இன்னும் கருணா அவர்களின் தமிழர் ஐக்கிய முன்னணி கூட செல்வாக்கு பெற்றுள்ளது என்று சொல்லப்படுகிறது. இந்த பின்னணியோடு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக ரவி ஹக்கீம் தலைமையிலான அந்த கட்சி, அந்த அரசியல் களம் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த அளவிற்கு எப்படி உள்ளது?
கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் அம்மரை மாவட்டத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் இம்முறை, அதாவது சஜித் அணியில் தான் அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் இணைந்து கேட்கின்றது. அந்த வகையில் பார்க்க போனால் இரண்டு ஆசனங்களை அது கைப்பற்றும். கடந்த காலங்களில் மாவட்டத்தையே யூஎன்பி கட்சி, ஐக்கிய தேச கட்சியில் இணைந்த முஸ்லிம் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதாவது நான்கு ஆசனங்கள் பெற்று அம்பாறை மாவட்டம் என்பது ஆறு ஆசனங்களும் ஒரு ஆசனமாக போனஸ் ஆசனமாக ஏழு ஆசனங்கள் கொண்டது. இம்முறை மஹிந்த ராஜபக்ச அவர்களின் மொட்டு கட்சி மூன்று ஆசனங்கள் பெறக்கூடிய நிலை இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்க போனால் நிச்சயமாக அம்பாறை மாவட்டத்தை மொட்டு கட்சி கைப்பற்றி அது வெற்றி வாகை சூடுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் நான்கு ஆசனங்களும் ஒரு ஆசனம் போனஸ் ஆசனமாக ஐந்து ஆசனங்கள் கொண்ட மாவட்டம். தற்பொழுது தமிழ் தேசிய கூட்டணியின் மூன்று ஆசனங்களாகவும் இரண்டு ஆசனங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் தனியாக களமிறங்க ஒரு ஆசனமும் ஒரு ஆசனம் சஜித் பெறக்கூடிய சஜித் அணியில் வந்து பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் பிள்ளையானவர்களுக்கு இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அபிவிருத்தி என்ற ஒரு பார்வையில் அபிவிருத்தி அவர்கள் முன்னோக்கி செல்வதால் பிள்ளையானுக்கு ஆதரவு கூடியிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டத்தின் மூன்று ஆசனங்கள் ஒரு ஆசனங்களை பிடுங்கி வெல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கின்றேன்.
மலையகத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தற்போது ஜீவன் தொண்டமான் வந்துள்ளார். அவரது தந்தை ஆறுமுகன் தொண்டமான் போன்றே அவர் செல்வாக்கு இந்த முறை பெறுவாரா? அதோடு மனோ கணேசன் அவர்களின் தமிழ் முற்போக்கு கூட்டணி அதிக செல்வாக்கு பெறுமா? மலையக அரசியலை பொறுத்த அளவிற்கு நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
மலைய அரசியலை பொறுத்த வரைக்கும் தொண்டமானவர்கள் விட்டு சேர்ந்த ஒரு விதையாகவே நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு ஆறுமுகன் வந்திருக்கின்றார். அதன் பிற்பாடு அவரது புத்திரர் வந்திருக்கின்றார். ஆனால் இன்னும் அந்த கட்சியை உடைப்பதற்கான ஒரு வழிவகை இல்லை. மன அவர்களின் செல்வாக்கு சற்று அதிகரித்துள்ளது. ஆனால் மன அவர்களின் செல்வாக்கு கொழும்பில் அதிகரித்தாலும் கூட மலையக பகுதியில் பெருமளவு நாங்கள் பார்க்கவில்லை. ஆரம்பகம் சொந்தமான அவர்களின் புதல்வர் வந்திருப்பதால் அது சற்று வித்தியாசமாக நாங்கள் பார்க்கவில்லை, நான் பார்க்கவில்லை என்னுடைய பார்வையில். ஆனாலும் அவர் அது பழைய நிலைப்படிய வெற்றிவாக சூடக்கூடிய அளவு இருக்கின்றது. அதே நேரம் மலையக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சந்திரசேகரன் அவர்களின் புதல்வி கேட்கின்றார். அவரும் அவர்கள் சட்டத்தரணி என்பதால் மக்கள் செல்வாக்கு அதிகரித்திருக்க அவர் வெற்றி அடையலாம் என்று பார்க்கின்றோம். இந்த கட்சியிலேயே பெரிய மாற்றங்களை நான் எதிர்பார்க்கவில்லை. ஆங்காங்கு கடந்த வருடங்களில் இருந்தது போன்றே இந்த முறையும் அப்படி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பெரிதாக மலேசியத்தில் ஒரு வித்தியாசமான அல்லது ஒரு மாற்றத்தை நான் பார்க்கவில்லை. அந்த மக்களும் அந்த மாற்றத்துக்குள் வரவில்லை என்றே நான் பார்க்கின்றேன்.
தேசிய அளவை எடுத்துக்கொண்டால் இப்போ மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கட்டும், அல்லது ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இயங்கும் ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும், சஜித் பிரேமதாச தலைமையில் இயங்கும் ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும், ராஜபக்சே தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியாக இருக்கட்டும், இப்படி நான்கு பெரும் கட்சிகள் போட்டியிடுகின்றன. எந்த கட்சிக்கு மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு இருப்பதாக உங்களுக்கு படுகிறது?
அதாவது இந்த ஈஸ்டர் குண்டுபிடிப்புக்கு பிற்பாடு சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு தனி கூட்டம் எழுதிவிட்டது. அதனால் மொட்டு கட்சியே இந்த முறை ஜனாதிபதி ஆட்சி அமைந்ததால் இந்த ராஜபக்ச அவர்களின் கட்சி சுமார் 120 ஆசனங்களை கொண்டு வெற்றி வாகை சூழக்கூடிய அளவே மக்கள் மத்தியில் சிங்கள மக்கள் மத்தியில் ஆதிக்கம் செலுத்துகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் அதாவது முன்னாள் அதிபர் மைத்திரி அவர்களின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் மொட்டு கட்சி இணைந்தே கேட்பதால் அதற்கு அவர்கள் சார்பாக ஒரு 8 அல்லது 10 ஆசனங்கள் சுரக்கூடிய நிலையே இருக்கின்றது. சஜித் அவர்களின் கட்சி தனியாக முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸின் சேர்த்து களமிறங்கி இருக்கின்றார்கள். அதில் மனோகாசம் இழந்திருக்கின்றார். அதே போன்று ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான யூஎன்பி கட்சி தனியாக களமிறங்கி இருக்கிறது. அவரும் சுமார் 8-10 எம்பிக்களை பெறக்கூடிய நிலை இருக்கின்றது. நிச்சயமாக மொத்த கட்சி ஆட்சி அமைக்க 120 ஆக மேக்சிமம் பார்த்தோம்னால் 122 ஆசனங்கள் பெறக்கூடிய வகை இருக்கின்றது. அவர்கள் ஆட்சி அமைக்கின்றார்கள். அவர்களுக்கு 2/3 பங்காக 150 ஆசனம் தேவை என்பதால் அவர்கள் ஜேவிபியும் இம்முறை மஹிந்த ராஜபக்ச கட்சி அவர்கள் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் கட்சியும் இணைந்து ஆட்சி அமையக்கூடிய வழி இருக்கின்றது. அவர்களுக்கு 150 ஆசனங்கள் தேவைப்படுகின்ற போது ஏனைய கட்சிகளை இணைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கை தேர்தலை பொறுத்தவரையும் 196 ஆசனங்களுக்கான தேர்தலாகவும் 29 ஆசனங்கள் போனஸ் ஆசனமாக 225 ஆசனங்களுக்காக தேர்தலாக அமைகின்றது. நிச்சயமாக மொத்த கட்சி ஆட்சி அமைக்கின்றது. ஆட்சி பங்காளியாக பலரும் இந்த தேர்தலை பிற்பாடு அந்த கட்சியில் இணையக்கூடிய அதிக வாய்ப்பு இருப்பதாக ஊடக பார்வையில் நான் பார்க்கின்றேன்.
அப்படி என்றால் தேர்தல் மூலம் 3/2 இடங்களை ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி பெறாவிட்டாலும் கூட தேர்தலுக்கு பின் 3/2 இடங்களை அந்த கட்சி பெறும் வாய்ப்பு உள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா?
3/2 நிச்சயமா அவங்களால் பெற முடியாது. வெற்றிவாக சோடக்கூடிய அவர்கள் என்னதான் உச்சகட்டமாக நின்றாலும் கூட அவர்கள் 3/2 150 ஆசனங்கள் எந்த வகையிலும் பெற முடியாது. அது இதுவரையும் யாருக்கும் அமையதில்லை. அவர்கள் அந்த 150 ஆசனங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று ஜேடிபியும் யூஎன்பியும் அந்த கட்சிக்குள் போய் இணைந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச அவர்களின் கட்சி சொல்கின்றார்கள் 137 ஆசனங்கள் நாங்கள் கைப்பற்றுவோம் என்று. இல்லை, நான் பார்க்கின்றேன் 120-122 ஆசனங்களுக்கு மேல் அவர்களால் செல்ல முடியாது. ஆனாலும் அவர்கள் ஆட்சி பங்காளி என்கின்ற போது பலரையும் சிறு சிறு கட்சிகள் அதெல்லாம் சேர்ந்து அவர்கள் ஆட்சி பங்காளிக்குள் கொண்டு வருகின்ற போது அவர்கள் 150 பேருக்கு ஒரு மெஜாரிட்டி அரசாக அவர்கள் அமையும்.
தேர்தல் எப்படி நடைபெறப்போகிறது? இந்த கொரோனா வைரஸ் பின்னணியில் அதிகமாக மக்கள் வெளியில் வந்து வாக்களிப்பார்களா? தேர்தல் சுமூகமாக நடைபெறுமா? எப்படி பார்க்கின்றீர்கள்?
தேர்தல் நிச்சயமாக ஒரு அமைதியான தேர்தல். தேர்தல் ஆணையம் நன்றாகவே நடக்கும். ஒரு நேர்மையான தேர்தலை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த சுகாதார கெடுபிடிகள் இருப்பதால் நிச்சயமாக இந்த வடகிழக்கில் அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணம் சில சிங்கள பகுதிகளில் பெரும்பான்மை மக்கள் வாழும் பகுதிகளில் 2% வாக்களிப்பு நடைபெறுவது வளமையான ஒரு விடயம். ஆனால் இம்முறை இந்த கொரோனா சமூக இடைவெளி மாஸ்க் அணிவது போன்ற சில கெடுபிடிகள் விருத்துக்குடிகளாக வந்திருப்பதால் வாக்களிப்பின் வீதம் குறையும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நாடு முழுவதும் ஒரு 65% மேல் வாக்களிப்பு நடைபெறாது என்று நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமாக இலங்கை வாக்களிப்பின் வீதம் குறையும் என்று நாங்கள் பார்க்கின்றோம்.
மிக்க நன்றி நிலாம்தீன் அவர்களே.
நன்றி ஐயா, வணக்கம். நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.